ശ്രീശൈലേശദയാപാത്രം ധീപക്ത്യാദിഗുണാർണവം യതീന്ദ്രപ്രണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനിം അഖിലാത്മഗുണാവാസം അജ്ഞാനത്തിമിരാവഹം ആശ്രിതാനാം സുശരണം വന്ദേ അനന്താരിദേശികം ശ്രീമദ്രാമാനുജാചാര്യ ശ്രീപാദാം ബോരുഹദ്വയം സദുത്തമാംഗസന്താര്യം അനന്താര്യം അഹം വജേ അല്ലിനാൾ താമരമേൽ ആറണങ്ങൻ ഇന്തുണവി മല്ലിനാടാണ്ട മടമയിൽ മെല്ലിയലാൾ അയകുലവെന്തനാകത്താൾ തെൻപുതുവേ വേയർ പയന്ത വിളക്ക് இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அப்படின்னு இந்த திருவாடிப்பூரத்தன்றைக்கு நமக்காக எம்பெருமானை விட்டு அவன் தேவியான ஆண்டாள் நாச்சியார் இவ்வுலகிலே வந்து பிறந்தாள். அந்த புண்ணிய திருநன்னாளில் அவள் நமக்காக அருளி செய்த நாச்சியார் திருமொழிந்து ஒரு சிறிய அனுபவம் பெரும் பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். அதை பெரியோர் முன்னே இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். நாச்சியார் திருமூல நான்காம் பத்து தெள்ளியார் அப்படின்னு தொடங்கக்கூடியது. இந்த பதிகத்துக்கு கூடல் எழுத்தல் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு, அதுதான் இந்த உரைக்கு விஷயமாகிறது. கூடல் எழுத்தல்னா என்ன அப்படின்னா, இது ஒரு சகுனம் பார்க்கும் விஷயம். தலைவனை பிரிந்த தலைவி, அவன் மீண்டும் வருவானா தன்னுடன் கூடியிருப்பானா அப்படிங்கிறதை ஒரு நிமித்தம் கொண்டு பார்க்கிறாள். அதை எப்படி பண்ணுவான்னா, தரையிலையோ மணல்லையோ ஒரு பெரிய வட்டத்தை வரைந்து கொள்ள வேண்டியது. அதுக்குள்ள ரொம்ப வேகமாக எண்ணாமல் சுழிகளை வரைந்து கொண்டே போகிறது. மொத்தம் பண்ணி முடித்த பிறகு அதை எண்ணி பார்க்குறது. எண்ணி பார்க்கச்சே அந்த எண்ணிக்கை இரட்டைப்படையாக வந்ததுன்னா சந்தோஷம், நாம் எம்பெருமானுடன் கூடியிருக்கப் போகிறோம் அப்படின்னு நினைத்துக்க வேண்டியது. ஒற்றைப்படையாக வந்தால் துக்கம், நமக்கும் அவனுக்கும் இப்போதைக்கு சேர்த்து இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைத்துக் கொள்வது. இப்படி சகுனம் பார்க்கறதுக்கு கூடல், கூடல் இழைத்தல், கூடல் வளைத்தல், கூடல் குறி அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்கு. இந்த பதிகத்தில் ஆண்டாள் அதை ஒவ்வொரு பாசுரத்தின் கடைசியிலும் கூடிடு கூடலை அப்படின்னு காட்டுகிறாள். இந்த கூடல் இழைத்தல் அப்படிங்கிற விஷயத்தை திருமழிசை ஆழ்வாரும் நான்முகன் திருவந்தாவில் காட்டியிருக்கிறார். அழைப்பன் திருவேங்கடத்தானை காண இழைப்பன் திருக்கூடல் கூட அப்படின்னு திருவேங்கடமுடியானை கண்ணால பார்க்கணும் அப்படின்னு அழைக்கிறார். அவன் இருக்கும் திருமலிலே நித்தியவாசம் ஏற்பட வேணும் அப்படிங்கிறத கூடல் இழைத்தலை கொண்டு அமையுமான்னு பார்க்கிறார். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு அவன் திருமலை மேலே ஏதான ஒரு விஷயமாக இருந்து அங்கேயே வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லா ஆழ்வார்களுமே ஆசைப்பட்டிருக்கிறார். இது ஒரு ஐதிஹியத்தை கொண்டு கூட நம்ம பார்க்கலாம். உடையோருடைய சிஷ்யரான அனந்தாழ்மான் அவர் ஒரு சமயம் திருமலை விட்டு இறங்கி திவ்யதேச யாத்திரையாக புறப்பட்டாராம். அதனால் யாத்திரை போகிறதுனால கையில் கட்டு சோற்றை எடுத்துக்கொண்டு அவர் போயின்னு இருக்கார். மலையை விட்டு நெடுதூரம் வந்து விட்டார். அப்புறம் அந்த கட்டு சோற்றை பிரித்து பார்க்கும்போது உள்ள நிறைய எறும்புகள்லாம் இருந்ததாம். உடனே ரொம்ப வருத்தப்பட்டாராம். அடடா, நித்தியசூரிகளெல்லாம் இறங்கி எம்பெருமான் பொன்மலை மேலே இப்படி எறும்பாகவும் ஈயாகவும் மரமாகவும் செடியாகவும் இருக்க, நான் அவர்களை அங்கிருந்து இங்கே அழைத்து கொண்டு வந்து விட்டேனேன்னு ரொம்ப கவலைப்பட்டு திரும்பி நடந்து வந்து அந்த மலையிலே அவைகளை விட்டார் அப்படிங்கிறத நம்முடைய குரு பரமர்வை காட்டுகிறது. ஏனென்றால் மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்து செய்ய நின்னான் அப்படின்னு வானவர்களான நித்தியசூரிகள் இறங்கி வந்திருக்கும் மலை திருமலை. இதை ஆழ்வாரும் சுமந்து மாமலர் நீசுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனிடும் அப்படின்னு நித்தியசூரிகளும் அவர்கள் தலைவர்களும் எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய மலை அப்படின்னு காட்டியிருக்கிறார். அதுபோல ஆழ்வாரும் தானும் அந்த மலையிலே பலகாலம் இருக்க வேணுங்கிறதுக்கு இந்த கூடல் இழைத்தல்ங்கிற விஷயத்தை கொண்டு சகுனம் பார்க்கிறார்னு காட்டுகிறார். தமிழருடைய இலக்கணத்தில் கூடல் இழைத்தல் அப்படிங்கிறது மகளிர் விளையாட்டுன்னு காட்டப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு உரியது அப்படிங்கிறதுனால இந்த பாசுரத்தில் அதை திருமழிசை ஆழ்வார் காட்டவே இப்பாசுரத்தில் அவர் நாயிகாபாவம் எய்தினார் அப்படின்னு அழகிய மனவாளஜியர் பணிக்கிறார். ஆண்டாடு இந்த பத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தோம்னா, நாச்சா திருமூல ஆரம்பத்தில் மன்மதன் என்னும் ஒரு தேவதை, அவன் ஒரு சேத்தனன், அவனிடத்தில் எம்பெருமானுடன் என்னை சேர்த்துவை அப்படின்னு விண்ணப்பித்திருக்கிறான். மன்மதனே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னும், உன்னையும் மும்பியும் தொழுதேன் அப்படின்னும், கருப்புவில் மலர்கனை காமவேளை கழனை பணிந்து அப்படின்னும் ஆண்டாள் கேட்டிருக்கான்னு பார்க்கிறோம். அவனை அடையணும்ன்ற ஒரு துறை, அந்த ஆசை, அதனுடைய மிகுதி, அதனால் அந்த பிரிவை தாங்க முடியாமல் அவனிடம் அப்படி விண்ணப்பித்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு சேத்தனிடத்தில், அதுவும் ஒரு தேவதை இடத்தில் கேட்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆழ்வார்கள் அதையும் தாண்டி பறவைகளையெல்லாம் தூது விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆண்டாளும் குயிலை தூது அனுப்பினாள் நாச்சியார் திருமலை. திருமங்கை ஆழ்வாரும் மடக்களியை கைக்குப்பி வணங்கினாளே அப்படின்னார். ஆனா அதையும் தாண்டி அச்சேத்தனமான விஷயத்தையும் தூது அனுப்புவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆண்டாளே மேகத்தை திருவேங்கட மணியாரத்தை தூது அனுப்பினாள். மேகவிடு தூதுன்னு பேர் இருக்கு. ஆனால் இந்த பதிகத்தில் அதையும் தாண்டி கூடல் அப்படிங்கிறது ஒரு ஒரு வஸ்து இல்லது, அது ஒரு எண்ணம், அது ஒரு விளையாட்டு. சகுனம் பார்ப்பதுங்கிற ஒரு நாம் மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனிடத்தில் தன்னை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கும்படி விண்ணப்பிக்கிறாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படிப்பட்ட இந்த பதிகத்தில் பல அர்த்த விசேஷங்கள் இருக்கு. மொத்தத்தையும் அனுபவிக்கிறது நம்மளால் முடியாது, நேரமும் இல்லை, நமக்கு திறமையும் இல்லை. அப்படிங்கிறதுனால முதல் மூன்று பாசுரங்கள், அதிலிருந்து ஓரிரு சீரிய விஷயங்கள், அவற்றை பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தை துணை கொண்டு அடியேன் இங்கே ஓரளவுக்கு விண்ணப்பிக்கிறேன். இந்த பதிகத்துக்கு முன்பதிகத்தில் எம்பெருமான் என்ன பண்ணான்னா, இந்த ஆய்ப்பெண்கள் அவருடைய வஸ்திரங்கள் கூரைகளையெல்லாம் கவர்ந்து குறுந்த மரத்தில் ஏறிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவனிடம் கூரை பணியாயின்னு அந்த வஸ்திரங்களை திருப்பி கொடுப்பாயின்னு வேண்டுகிறார்கள். முதலில் வேண்டுகிறார்கள், கடைசியில் வெய்கிறார்கள். கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமையை உண்டு பண்ணுகிறார்கள். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த வஸ்திரங்களை அவரிடம் கொடுக்கிறான். அதாவது அவனுடன் அவர்களுக்கு சம்சலேஷம் ஏற்பட்டது. ஆனால் இந்த சேர்த்தியானது தொடர்ந்து சென்றால் அவர்களால் தாங்க முடியாது. நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற விஷயம்தான், துக்கம்ங்கிறது விடாமல் சென்றாலும் நம்மளால் தாங்க முடியாது, எதிர்த்தட்டாக ஆனந்தம்ங்கிறது விடாமல் சென்றாலும் நம்மால் தாங்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால தன்னுடன் சேர்ந்துதான அந்த மிகப்பெரும் ஆனந்தத்தை விடாமல் வைத்தால் இவர்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவளை மீண்டும் பிரிகிறான். இது சரியா அப்படின்னு கேட்டால், சக்கரவர்த்தி திருமகனே தன் சோதி வாய்த்திருந்து காட்டிலே தன்னை அழைத்து கொண்டு போகும்படிக்கு வந்த பரதனிடத்தில் அதை சொல்லியிருக்கிறான். சம்யோகா விப்ரயோகாந்தா அப்படின்னு, சேர்த்தி முடிவது பிரிவிலே அப்படின்னு அவனே சொல்லியிருக்கான். பெரியவாச்சான் பிள்ளையும் இந்த இடத்துல சம்சலேஷம் விருத்தமானாலும் அதுதானும் விஸ்லேஷாந்தமாய் இல்லாதிராதிரே அப்படிங்கிற. அப்போ இந்த ஆய்ப்பெண்கள் என்ன பண்றான்னா, இவன் மறுபடியும் அவனுடைய வஸ்திரங்களை அபகரித்தாலும் பரவாயில்லை, அவன் திரும்பி வரணும், நாம் அவனை காண வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை மிகுந்து கூடல் இழைக்கிறார்கள். அதுதான் இந்த பதிகத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் ஒரு விஷயத்தை செய்வது சரியா அப்படின்னு கேட்டால், அடைய வேண்டியது பரமபுருஷனாக இருக்க அதை இப்படியும் பெற விரும்புவதில் தவறொன்றுமில்லை அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம், சாமானிய விஷயம், நிலையில்லாத விஷயங்களை அடைவதற்கே பலர் பலவிதமான பிரயத்னங்கள் செய்கிறார்கள் அப்படின்னு, பலவிதமான சாதனைகளை அனுஷ்டிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இருக்குச்சே, எம்பெருமான அடையணும் இவர்கள் இப்படி செய்வது தவறில்லை அப்படிங்கிறார். மேலும் அவனை அடையணும் அந்த துறை, அந்த வேகத்தின் மிகுதி, அதனால் ஏற்பட்ட ஒரு கலக்கம் அவர்களுக்கு இருக்கு. அவனுடைய மேன்மையால் ஏற்பட்ட இந்த கலக்கம் உயர்ந்ததே அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இத்தனை கலங்காதவன்று பிரிந்த விஷய வைலட்சண்யத்துக்கு நமஸ்காரமாம் இத்தனை இறை அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த பதிகத்தில் முதல் மூன்று பாசுரங்களுடைய அர்த்தங்களை சுருக்கமாக அடுத்தது அனுபவிக்கலாம். முதல் பாசுரம், தெள்ளியார் பலர் கைத்துடும் தேவனார் வள்ளல் மாதிரிஞ்சோலை மணாளனார் பள்ளி கொள்ளுமிடத்தடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலைங்கிறது பாசுரம். தெள்ளியார் அப்படிங்கிறது நித்தியசூரிகள், அவர்கள் பலராயிருக்கிறார்கள். அவெல்லாம் கைகூப்பி சுவாமியானந்த எம்பெருமான் அவனை தொழுகிறார்கள். அவன் பரம உதாரன், திருமாதிரிஞ்சோலை இருக்கக்கூடியவன், அவன் அழகிய மணவாளன். அவன் எங்கே பள்ளி கொள்ளுகிறானோ அந்த இடத்திலே அவனுடைய திருவடிகளை பிடிக்கும்படியாக கொள்ளுமாகில், அது ஏற்படுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படிங்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். தெள்ளியார் அப்படிங்கிறது நித்தியசூரிகள், அவர்கள் எம்பெருமான் விட்டு பிரியதில்லை. சதா பஷ்யந்தி சூரியகன்னு அவன் கூட எப்பவுமே இருக்கக்கூடியவர்கள். அதனாலே தெளிவாக இருக்கிறார். இவளுக்கு பிரிவாத கலக்கம், அவர்களுக்கு பிரிவில்லை, அதனால கலக்கம் இல்லை. அதனால கூடல் இழைக்கிறதுங்கிற அனுபவம் அவளுக்கு கிடையாது. அதாவது அந்த அனுபவம் வேண்டாம் அப்படிங்கிற தெளிந்த அறிவோடு இருக்கிறார்கள். அப்படி ஒருத்தர் ரெண்டு பேரானா பலர். நித்தாத்மாக்கள் என்ன, முக்தாத்மாக்கள் என்னன்னு கணக்கற்ற ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த பரமபதம் இந்த லீலாபதியை காட்டிலும் மூன்று மடங்கு பெருசு அப்படிங்கிறது வேதம். திரிபாத் விபூதி அப்படின்வா, திரிபாத சியாமிருதாம் திவி அப்படிங்கிறது புருஷ சூக்தம். இந்த லீலாபதியை காட்டிலும் மூன்று மடங்கு பெரிது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல அவர்கள் அநேகம் பேர்கள் இருக்கிறார்கள். இங்க இவள் ஒருத்தி மட்டுமே கூடல் இழைக்கிறாள் அப்படிங்கிற அளவுக்கு துன்புற்று இருக்கிறாள் ஆண்டாள். ஆனா அந்த பரமத்தில் இருக்கக்கூடிய அந்த விருப்பை அவன் பெரிதாக மதிக்காமல், லீலாவூதியிலே உள்ளவர்கள் தன்னை இழந்திருக்கிறார்களே, இழந்தோம் என்று இழவமின்றி இருக்கிறார்களே அப்படின்னு கிளேசப்பட்டு, திரிபாதிபூதியிலே பரிபூர்ணானுபம் நடவானிற்கு அது உண்டது உருக்காட்டாதேன்னு அங்கிருந்து புறப்பட்டு இங்கே திருமாதஞ்சோலைக்கு வந்து இங்கே நமக்காக இருக்கக்கூடிய ஔதாரிய குணம் கொண்டவன் அப்படிங்கிறார் ஆண்டாள். ச ஏகாக்கி நரமேதா அப்படிங்கிறது வேதம். இது மகா உபனிஷத் வாக்கியம். எல்லோரும் அவனும் கூட இருந்தா கூட ஒருத்தருமே இல்லாமல் தனியாக இருப்பது போல வருந்தி கிடக்கிறான் அப்படிங்கிறது. அதனால சேத்தனை தன்னை கை கொள்ளும்படி, இல்லது ஆண்டாள் தன்னை கைப்பற்றும்படியாக இங்கே வந்திருக்கக்கூடிய வள்ளல் அவன், மணவாளன் அவன். இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. கோபியரை இருட்டிலும் மனத்திலும் தேடி பிடிக்கலாம், ஆனால் வேத பயன் கொள்ளவல்ல பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை. எனவே கோத்திர சூத்திரங்கள் வெளிப்படும்படியாய் திருமாலஞ்சோலை மலையில் அழகிய மணவாளனாக நிற்கிறான் அப்படிங்கிற. சரி, அப்படிப்பட்டவன் அவன் பள்ளி கொள்ளும் இடத்துல ஏகாந்தமாக இவளும் அவனும் இருக்கும்போது இவள் அவனுடைய திருவிழிகளை பிடித்து விட வேண்டும்னு ஆசைப்படுகிறாள். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்வாரே சொல்லியிருக்கிறாள், வடிவினை எல்லா மணர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே அப்படின்னு. தன்னுடைய சொரூபத்துக்கு ஏற்றபடி சேஷத்துவ விஷயத்தை காட்டுகிறாள் இந்த இடத்துல ஆண்டாள். இதற்கு முன்னாடியே கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர் என கருள் கண்டாயினும் சொன்னான். சீதா பிராட்டி அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள் அப்படிங்கிறது ராமாயணம், பபுவரிஷ்டா வைதேகி அப்படின்னு. ஆனால் இவளோ திருவடிக்கீழ் குத்தேவல் அப்படின்னு இருக்கிறாள். பள்ளி கொள்ளும் இடத்துல அவனை அணைய வேண்டும் நினைக்காமல் அவனுடைய திருவடிக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு பாரிக்கிறாள் ஆண்டாள். இந்த இடத்துல பள்ளி கொள்ளும் இடம் ஆகிறது கோயில் என்று பட்டர் அருளி செய்ய நான் கேட்டேன் என்று பிள்ளை அழகிய மணவாளர் அறையர் கூறுவார் அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது திருமாஞ்சோலை மணவாளனான அந்த சுந்தரன் அவன் இரவிலே பள்ளி கொள்வது திருவரங்கத்திலே அப்படிங்கிறார் பட்டர். அப்படி சொன்னது திருமாஞ்சோலை மட்டுமல்ல, 107 திவ்யதேசங்களுக்கும் அது சேரும். அனைத்து திவ்யதேச எம்பெருமான்களும் இரவிலே பள்ளி கொள்வது திருவரங்கத்திலே அப்படிங்கிறது பட்டருடைய நினைவு. ஆனா கடைசியில கொள்ளுமாகில்னு சொன்னதுனால இப்படிலாம் செய்வது சரியில்லை, இவையெல்லாம் உபாயமே இல்லை, பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு அப்படிங்கிற விஷயத்தை, அவனே உபாயம் என்றதை இங்கே காட்டி விடுகிறாள் ஆண்டாள் கொள்ளுமாகின்னு சொல்லி. அதாவது அவன்தான் கொல்ல வேண்டுமே ஒழிய நாம் பிரயத்தனம் செய்து அவனை அடைவதென்று ஒன்று இல்லை அப்படின்னு. இரண்டாம் பாசுரம் காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்னி மகிழ்ந்துரை வாமனன் ஒட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னுடன் கூட்டுமாக நீ கூடிடு கூடலே அப்படின்னு. என்னை அடைவதற்காக அவன் சாதனானுஷ்டானம் பண்ணுபவன் போல இருந்தான், அதனால் அவன் வந்து என் கையை பிடிக்கும்படி நீ செய்ய வேண்டும் அப்படின்னு கூடலை வேண்டுகிறாள் இப்பாசுரத்தில். இங்க காட்டில் வேங்கடம் சொன்னதுனால காட்டில் உள்ள வேங்கடம் எடுத்துக்கலாம், அல்லது காட்டை இல்லமாக உடைய வேங்கடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக திருவேங்கடம் காடுன்னா திருக்கண்டபுரம் நகரம் அப்படிங்கிறா. அவற்றிலே மகிழ்ச்சியுடன் நித்தியவாசம் செய்யும் அவன் ஓடி வந்து என்னை அணைத்துக் கொள்வானாக நீ கூட வேண்டும் அப்படிங்கிறது பாசுரம். ஸ்ரீராம அவதாரத்தில் எம்பெருமான் தண்டகாரண்ய வனத்தில் இருந்தான், அது காடு. அயோத்தியனும் நகரத்தில் இருந்தான். ஸ்ரீகிருஷ்ணா வரும்போது பிருந்தாவனம் என்னும் காட்டில் இருந்தான், ஆய்ப்பாடி என்னும் நகரத்தில் இருந்தான். இப்போ எம்பெருமான் பரமபதத்தை விட்டு திருவேங்கடம் என்னும் காட்டில் இருக்கிறான், திருக்கண்ணபுரம் என்னும் நகரத்திலே சௌரிராஜனாக இருக்கிறான். அப்படி பரமபதத்திலே நித்திய சூரியர்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கும் அவன் காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம்னு திருமலை சேர்வா சொன்ன மாதிரி எல்லோருக்குமாக, அதுவும் இந்த காட்டிலே வானரங்களும் வேடுபர்களும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவன் இருக்கிறான், எப்பொழுதும் இங்கே இருக்கிறான், அதுவும் வாட்டமில்லாமல் இருக்கிறான் அப்படின்றாள் ஆண்டாள். அங்கிருந்து இங்கே வந்ததுனால ஒரு வாட்டமும் உனக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை விஷயம், மகிழ்ந்தும் இருக்கிறான் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அதுவும் விபவம் போல் இல்லாமல், எப்பொழுதோ வந்தான் சென்று விட்டான் இல்லாமல், எப்பொழுதும் இருக்கிறாங்கிறதை உரை அப்படின்ற சப்தத்தாலே காட்டுகிறாள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் யாருன்னு கேட்டால் வாமனுங்கிறான். ஏன் வாமனை இந்த இடத்துல எடுத்தாள்னா, ஒரு அடி மண்ணுக்காக இந்திரனுக்காக ஓடி வந்து யாச்சகம் செய்த அவன் பெரியாழ்வார் பெண் பிள்ளைக்காக ஓடி வராமல் ஆறி இருப்பனோ அப்படிங்கிறது கேள்வி. இந்த இடத்துல ஓட்டரான்றது ஓட்டம் தரா அப்படின்ற அர்த்தத்தில் வருகிறது, அதாவது ஓடி வந்தான். பெரியாழ்வாரும் ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணால நம்பி அப்படின்னார். ஆனால் ஓடி வந்து கூடினான்னு சொல்லாமல் ஓடி வந்து கைபிடித்து கூடினான்னு ஏண்டாள் சொல்றா அப்படின்னு கேட்டா, பிடித்த பிடியிலேயே அவளை முழுதும் கொண்டான்றபடி காட்டுகிறானான். அப்படி அவன் கைப்பிடித்ததுனால இவள் துவண்டு விடுகிறாள், உடனே அவளை அணைத்துக் கொள்கிறான். அப்படி அணைத்துக் கொள்வானாகில் நீ கூடிடு அப்படின்னு இந்த பாசத்தில் சொல்லுகிறான். இந்த இடத்துல ஒரு சுவாபதேசம், நீ கூடிடுன்னு சொல்ற இடத்துல நீ இசைவாயாகில் அப்படிங்கிறார் ஆச்சாரியர். கூடல் என்பது மனசு. இவளை அடைய அல்லது இந்த சேத்தனையை அடைய அவன் எது சூழல் புக்கு தெரிந்தாலும் இவன் மனசு இசைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுகிறது, அதாவது விளக்காமை. ஆனால் அவ்விசைவும் அவனாலேயே அப்படிங்கிறார் ஆழ்வார், இசைவித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே அப்படின்னு. மூன்றாம் பாசுரம், பூமகன் புகழ்வானவர் போற்றுதற்கு ஆமகன், அணிவானுதல் தேவகி மாமகன், மிகுசீர் வசுதேவர் தம் கோமகன், வரில் கூடிடு கூடலே அப்படின்னு. உபய விபூதியரும் போற்ற பரவதத்தில் இருக்கக்கூடியவன், அவன் தேவர்களுக்காக கிருஷ்ணாக வந்து அவதரித்தான், இன்று என் துயர் தீர அவன் இங்கே எழுந்துள்ள வேணும், அதற்காக கூடிடு கூடலே அப்படின்னு ஆண்டாள் இங்க இடத்துல விண்ணப்பம் செய்கிறாள். பூமகன்னு சொன்னது பிரமன், புகழை பொருந்திய வானவர் நித்தியசூரிகள், அவர்கள் பூட்டுதற்கு சரியான அந்த புருஷோத்தமன், அவன் ஒளிபொருந்திய நுதலை உடைய தேவகியின் சிறந்த மகன், வசுதேவருடைய மாட்சிமையுடைய மகன், அவன் வருவானாகில் நீ கூடிடு. பிரம்மன்னு சொன்னது அவனால் படைக்கப்பட்ட லீலாவுதி, அதில் உள்ள எல்லோருக்கும் உபலட்சணமாகிறது. ஆக லீலாவுதியில் உள்ள அனைவரும் போற்றுகிறார்கள், நித்திய உபதியில் உள்ள அனைவரும் போற்றுகிறார்கள். நித்திய உபதியில் உள்ளவர்களை புகழ்வானவர்னு சொல்றதுனால அவர்களுக்கு என்ன புகழ்னா, கைங்கரிய செல்லம் கொண்டவர்கள் இளைய பெருமாளைப் போலே அப்படிங்கிறார் பிரியவாச்சான் பிள்ளை. அப்படி இரண்டு ஊதில் உள்ளாரும் போற்றும்படியான அந்த புருஷோத்தமன், போற்றுதற்கு ஆம் அவன் அப்படின்னு ஒரு பாடம், போற்றுதற்கு ஆம் மகன் அப்படின்னு ஒரு பாடம், இரண்டுமே ஒரே அர்த்தம்தான். தேவகி மாமகன் சொன்னது அவளுடைய பிள்ளைகிற அந்த செருக்கு, அவள் கொடுத்த அந்த செல்லம், அதனால இவன் அவள் மகன் இல்லை அவளுடன் பிறந்தவன் அப்படின்னு சொல்லும்படியான உருவத்தை கொண்டவன், அதிகாரம் கொண்டவன் அப்படிங்கிறார் ஆச்சாரியர். இது தாய் விஷயத்தில் மட்டுமன்று, தந்தையான வசுதேவன் அவனுடைய பரிவினால இவன் கோமகன். கோமகன்னா நியமிப்பவன். யாரை நியமிக்கிறான்னா வசுதேவரையே நியமிக்கிறான். கம்சபயத்தால் அவர் பயந்து கிடக்க, நீர் கவலை வேண்டாம் சுகித்திருப்பீர்னு அவரே நியமிக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன். இதைத்தான் ஆண்டாலும் திருப்பவை ஆரம்பத்தில் முதல் பாசத்திலே தேவகி இளஞ்சிங்கம் அப்படின்னும் நந்தகோபன் குமரன் அப்படின்னு காட்டினான். அப்படிப்பட்ட அவன் வரில் அப்படின்னா, இப்படி இருவர் பிள்ளையாகவும் இருக்கும் அவன் வரும் நடையழகை காட்டுகிறான். அப்படி அவன் வந்தால் நீ கூடியிருக்கூடலே அப்படிங்கிறது இங்கே பாசுரம். இந்த பாசங்களில் மேலும் பல அர்த்த விசேஷங்கள் இருக்கு. இதற்கு பின்னே வரும் பாசங்களில் இன்னும் பல அரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. அது நமக்காக ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கிறாள். இங்கே முதல் மூன்று பாசங்களை சுருக்கமாக அனுபவித்தோம். குற்றம் குறைகளை பெரியோர்கள் பொறுத்தருமாய் பிரார்த்தித்து அடியே நமைகிறேன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே, நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்திய மங்களம், ஆண்டாள் திருவிழேஸ்வரனும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழேஸ்வரனும், அடியன் மதுர கவிதாசன்.